இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சரதம் சிந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வாழ்க்கை விதைகள், சீட்ஸ் ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழாக நாம் தெய்வ செய்தியை படிக்க இருக்கிறோம். ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அவர் நல்லா வேலை செய்கிறாரு. மனைவி வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக அந்த குடும்பம் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வருஷம் ஆகுது, ரெண்டு வருஷம் ஆகிறப்ப அந்த குடும்பத்தில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்படி வர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்துடைய உறவினர்கள் நண்பர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நீ வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான், நீ கிறிஸ்துவனாக மாறினதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, அவரை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது அவங்கள பொறுத்தது. ஆனால் இன்றைக்கி இதே மாதிரியான சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைங்க, எத்தனை பேரால் நீங்கள் வெறுக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் அவங்க அப்பா அம்மாவே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலை நீங்களும் இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கான ஒரு செய்தி தான். ஏன் கிறிஸ்துவுக்காக நீங்கள் இவ்வளோ உபத்திரவப்படணும்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏதாவது பயன் இருக்குதா, இல்லை இதுக்கெல்லாம் ஏதாவது வேதத்தில் சொல்லியிருக்குதா அப்படின்ற கேள்விகள் நமக்கு வரலாம். ஆகையால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழ்க்கையில் விதைக்கப்பட விதைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பார்க்க போகிறோம். மத்தையோ 19:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். வாழ்க்கை விதைகள் என்ற அந்த செய்தியில் இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நிறைய விதைகள் விதைக்கப்படுகின்றது. அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விதைக்கப்படக்கூடிய ஒரு விதை தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்படக்கூடிய விதை. விதை அப்படின்றப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறப்ப, ஆண்டவருடைய வசனம். நீங்கள் வேதத்தை தினமும் வாசிக்கிறீங்கன்னா அந்த வேத வசனத்தை தான் இங்கே விதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்படுகின்றது. எப்படி விதைக்கப்படுகின்றது? ஒன்று, அவங்க வேதத்தை வாசிக்கணும், இல்லாட்டி யார் வழியாவது அவங்க கேட்கணும். அப்போ இதன்படியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படுகின்றது, சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதை அவங்க ஏற்றுக்கொள்கின்றப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, 100, 60, 30 பலன் தருவான் என்றார் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை மாறுறத பார்க்குறோம். இதை தான் வாழ்க்கை விதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இன்றைக்கி அநேக விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 4 கிறிஸ்தவர்களையும் மனிதர்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மத்தையோ 13 தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னால் முழுவதுமாக நம்ம தியானிக்க போகின்றோம். மத்தையோ 13 பின்னணியை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டருடைய வருகைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஊமைகளை அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதாவது பரலோகராஜம் சமீபமாக இருக்குது, நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் அநேக ஊமைகள் அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். நான் வாசிக்கிற முதல் வசனத்திலிருந்து, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ திரளான கூட்டத்தார் இயேசுவை நம்பும்படி, இயேசுவிடத்தில் கேட்கும்படி அங்கே வருகிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஊமைகளை சொல்கின்றார், அதாவது இந்த கதைகளை அவர் சொல்கிறார். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. ஒரு விவசாயி இருக்கிறான், அந்த விவசாயி தன்னுடைய கரங்களில் நிறைய விதைகளை எடுத்துகிட்டு அவன் விதைக்க போகிறான். அப்படி விதைக்க போகிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதாவது வழியில் விழுந்துருது. அப்படி வழியில் விழுந்த விதை வந்து பறவைகள் வந்து அது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனம் எப்படியப்பட்ட கூட்டத்தாரை குறிக்கிறது, எப்படியப்பட்ட மனிதர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம 19 வசனத்தை வாசிக்கலாம். இதை இந்த கூட்டத்தாரை புரிந்து கொள்வதுக்கு, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனும் வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட ஊமைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், விதை வந்து ஆண்டவருடைய வார்த்தை, சுவிசேஷம், பிரசங்கம், எப்படினாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறப்ப, அது போதகராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், அல்லது நீங்களே பைபிளை வாசி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஸோ எப்படியோ அந்த வார்த்தை உங்ககிட்ட வந்து சேருதுங்க. அப்படி உங்ககிட்ட சேர்றப்ப என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனம் உங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்பயே சாத்தா வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த வசனத்தை அப்படியே எடுத்துடுறான். சாத்தா வந்து எப்படி எடுப்பான், இன்றைக்கி காலையில் நீங்கள் இப்போ பைபிள் வாசிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, வாசித்த உடனே எவ்வளோ நேரம் அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாசித்த உடனே, ஐயோ அடுத்து நான் வேலைக்கு கிளம்பணும், அடுத்து நான் சாப்பிட்ணும், இல்லை அடுத்து அங்கே போகணும், அப்போ என்னான்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அடுத்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையின் நிமித்தமாக நீங்கள் வாசித்த வசனத்தை அப்படியே மறந்துடுறீங்க. இது ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பெரிய பெரிய விஷயத்தை நம்ம மறக்கிறோம், ஒரு அடிப்படை உதாரணம் தான் இது. காலையில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், இல்லை ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், வாசித்து முடிச்சிட்ட பிறகு அது நம்ம எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம், அந்த நாள் ஃபுல்லாக அதை தியானிக்கிறோமா, அந்த நாள் முழுவதும் நம்ம தியானிக்கிறோமான்றதை பார்க்கணும். அப்போ இதுதான் சாத்தா என்ன பண்ணுறான், விதைக்கப்பட்ட அந்த விதை, நீங்கள் வாசித்த அந்த வசனம், அவனுடைய வார்த்தையை அடுத்த நிமிஷமே உங்களுடைய இருதயத்திலிருந்து அவன் எடுத்துடுறான். ஸோ அதுதான் நிலத்தின் அருகில் விதைக்கப்பட்ட விதைகள்னு சொல்லி பார்க்குறோம். அப்புடின்னா இவங்க எப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நோ ரெஸ்பான்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது எதற்குமே ஒரு காரியத்தை அவங்க கொடுக்கறது கிடையாது, அதுக்கான ஒரு பதிலை கொடுக்காத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், அதாவது உணராத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது, நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்கிறோம், உணராதிருக்கிறான் பொல்லாதன் வந்து என்ன பண்ணிடறான், அதை எடுத்து போகின்றான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உணராதிருக்கிற கிறிஸ்துவன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை உணராது இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் திடீர்னு சபைக்கு போகிறீங்க, மனம் உடைஞ்சிருக்கிறீங்க, அவனுடைய வார்த்தை உங்களுக்கு பேசப்படுது, அந்த நேரம் நல்லாயிருக்கு, சபையை விட்டு வெளியே வந்தோடனே அந்த வசனம் உங்ககிட்ட இல்லை. அப்போ நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உணராது இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது அதற்கு ஒரு மறுமொழி கொடுக்காத கிறிஸ்தவர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். இப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100 ஆகவும் 60 ஆகவும் பலன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்க, கேட்ட அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுறீங்க, அல்லது கேட்ட அந்த செய்திக்கு நீங்கள் எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கல, அதன்படி நடக்கலை அப்படின்றப்ப நீங்கள் முதல் கட்டத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. சரி, இரண்டாவது வகையான கிறிஸ்தவர்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாக இருந்ததினாலே அது சீக்கிரத்தில் முளைத்தது, வெயில் ஏறினபோது தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிட்டுரு. மத்தையோ 13 நான் இதை வாசிக்கிறேன், வசனம் 5-6 இந்த ரெண்டு வசனங்களில் என்ன பண்ணலாம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ என்னான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு வகையான கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு சொன்னால், மணல் கற்பாறையில் விழப்பட்ட விதைகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறான். சரி, இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப 20 வசனம் வாசிக்கிறப்ப, கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இங்கே பாருங்களேன், இரண்டாவது வகையான கிறிஸ்தவர்களை குறித்து இங்கே வேதம் சொல்கின்றது. இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விவசாயி விதையை எடுத்துகிட்டு போய் சில விதைகள் எங்கே விழுந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்பாறையில் விழுந்துருச்சு. கட்பாறையில் விழுந்துச்சு, ஆனால் அந்த கட்பாறையில் கொஞ்சம் மண் இருக்குது. இப்போ மண் இருக்கிறப்ப என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விதை அந்த கட்பாறையில் மேலே இருக்கக்கூடிய மண்ணில் விழுந்துருச்சு. அப்போ அந்த மண் இருந்தவுடனே அந்த விதைகள் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு வெயில் அடித்த உடனே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த செடி பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, வசனத்தை அவங்க உடனே கேட்குறாங்க, அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த வசனத்தில் அதிகமாக வேரூன்றி இல்லாதபடியினால், அதை முழுசாக நம்பாததுனால என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்ச காலம் நிலைத்து நிற்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் துன்பம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சோர்ந்து போய் விட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இரண்டாவது வகையான கிறிஸ்தவர்களை யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகளுக்காக பயப்படுகின்ற கிறிஸ்தவர்கள். அதாவது, நான் இயேசுவுக்காக நான் இதை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஆண்டவர் இதை விடுன்னு சொல்கிறாரு இதை விட்டால் என்ன ஆகும், இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறாரே கவலைப்படாமல் இருந்தால் என்ன ஆகும், என்னுடைய பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, படிப்பு என்ன ஆகிறதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலையும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தும் முக்கியமாக தன்னை குறித்த காரியங்களை குறித்தும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பயப்படுற கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லலாம். இங்கே பார்க்குறோம், அந்த விதை வந்து விதைச்ச மாத்திரத்தில் அவங்க சந்தோஷமாக ஏற்றுட்டு வளர்கிறாங்க. வளர்ந்த மாத்திரத்திலே ஒரு பிரச்சனை வந்தவுடனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க பின் வாங்கி போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பயத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவ ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுட்டு பிறகு என்ன நடக்கும், சில நேரங்களில் கிறிஸ்துவ ஏற்றுட்டு பிறகு பிரச்சனை வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரலாம். எப்படி வரும், அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக வரலாம், நண்பர்கள் மூலியமாக வரலாம், சில நேரங்களில் சில காரியங்கள் செய்கிறப்போ வரலாம். அப்போ என்ன நினைப்போம், கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டதுனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை, நம்ம ஏன் ஏற்றுக்கணும், அல்லது நம்ம ஏன் வசனத்தின்படி நடக்கணும், நம்ம ஏன் சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு கடைசியில் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். சரி, மூணாவது கிறிஸ்தவர்களை குறித்து என்ன பண்ணலான்னு சொன்னால், நம்ம பார்க்கலாம். இந்த விதைக்கிறவன் ரெண்டு இடத்துல விதைச்சிட்டான் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது இடம் வேதம் சொல்லியிருக்கு, என்ன இடம்னு பார்க்கலாம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 13 அதிகாரத்தில், சில விதைகள் வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, விதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆண்டுடைய வசனத்தை குறிக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் வேதாகம் இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு சொல்லி படித்தோம். இப்போ இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்ப, 22 வசனம் மத்தேயு 13 அதிகாரத்தில், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்போ இந்த மூன்றாவது வகையான கிறிஸ்துவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்குறப்ப, உலக ஐஸ்வர்யமும் கவலைகளும் அவனை நெருக்கினதனால் அவனும் பலனற்று போவான். அதாவது, இந்த கிறிஸ்தவனும் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கிறான், அதன்படி செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கிறதுனால அவனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வேரூன்றி நிற்க முடியாத ஒரு நபராக இருக்கிறான். அப்போ மூன்றாவது கிறிஸ்தவர்களை எந்த கூட்டத்தில் சேர்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக காரியங்களுக்காக கவலைப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உலக கவலைகளுக்காக கவலைப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள், உலக காரியங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்துக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களா? ஐயோ, இந்த உலகத்தில் நான் படிக்காட்டி என்ன நினைப்பாங்க? நிச்சயமாக படிப்பு முக்கியங்க, அதுக்காக படிக்காமல் இருக்காதிங்க, படிக்கணும், அது முக்கியம்தான். ஆனால் உங்களால் ஏதோ ஒரு சூழ்நிலை படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றப்ப, ஐயோ படிக்க முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணலாம், மற்றவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்குரிய கவலைகள் வேணாம். உங்களுக்கு படிப்பு வரலையே, ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டர் உதவி செய்வார். அது ஒருவேளை தொழில் வரலையே, ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டர் உதவி செய்வார். பணம் இல்லையே, ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டர் உதவி செய்வார். ஆனால் இந்த உலக கவலைகளுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. முதல் காரியம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, என்கிட்ட இது இல்லையே அது இல்லையே, இந்த உலகத்துக்குரிய கவலைகளில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் போயிட்டு அவங்க வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலக கவலைகளிலிருந்து வெளியே வாருங்க. ரெண்டாவது, கவலைப்படக்கூடிய கிறிஸ்தவ குறித்து பார்க்குறப்ப அவங்க இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருப்பாங்க. ரெண்டு வகை, ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்துக்குரிய காரியங்களை கவலைப்படுறாங்க, வறுமைன்னு சொல்லலாம், அது இல்லை இது இல்லைன்னு. இரண்டாவது, நிறைய வேணும் வேணுன்ற எண்ணம், நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். ஸோ அதை சேர்க்கணும் சேர்க்கணுன்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம், அவங்களுக்குள்ள ஒரு கவலை, ஐயோ அதை நான் பண்ண முடியல பண்ண முடியல, அதை பண்ணுமே பண்ணுமேன்னு சொல்லி கடைசியில் யாரும் அவங்க மறந்துடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவை மறந்துடுறாங்க, கிறிஸ்துவை மறந்துடுறாங்க. இன்றைக்கி இந்த மூன்றாவது கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இந்த மூன்றாவது கிறிஸ்தவர்கள் மிக மிக மோசமான கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்க கடவுளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, அதே நேரத்தில் உலகத்துக்குரிய காரியங்கள் அதிகமாக நாற்றம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மூன்று வகையான கிறிஸ்தவர்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியானது கிடையாது, ஏன்னா ஆண்டுக்குள்ளே நம்ம வளர முடியாது. இப்போ இந்த நானாவது வகையான கிறிஸ்தவர்களை குறித்து தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அதன்படி நடக்க தீர்மானம் எடுக்க போகிறோம். வாசிக்கிறேன், மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலர் 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். இங்கே பாருங்களேன், எல்லா விதைகளும் ஒவ்வொரு இடத்துல விழுதுங்க. அப்போ அந்த இடம்ன்றப்ப மனிதர்களை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையில் விதை அப்படின்றது விதைக்கப்படுகின்றது. உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகின்றது, ஆண்டுடைய வேதாகமும் கொடுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியக்கூடிய அறிவை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இது அவங்க ஏற்றுக்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கிறது, அவங்களுடைய பரலோக வாழ்க்கையும் இருக்கிறது, அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்னு பாருங்களேன். இந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுட்டு எத்தனை பலன் தராங்களா, 100, 60 பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது நம்ம வாசித்தோம்னா 23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும், அவங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கேட்பாங்க, உணர்கினவனுமாக இருப்பான், அந்த வசனத்தின்படி செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். அப்படி அவன் இருக்கிறப்ப 100, 60, 30 பலன் தருவான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பலன் நீங்கள் தரணும்னு தான் அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் விரும்புகிறார். அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்காதான்னா, கட்டாயமாக வந்திருக்கும், நிறைய பிரச்சனை வந்திருக்கும். இந்த 3 கூட்டத்தார் பார்த்தீங்களா, இந்த 3 கூட்டத்தாராகவும் இந்த கடைசி 4 கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பான், எடுத்துன்னு இருப்பான். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப போராடி அந்த வசனத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவான், அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த வசனத்தை எடுக்கணும்னு நினச்சிருப்பான், அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்க மேற்கொண்டு வந்திருப்பாங்க. 3, இந்த உலகத்துக்குரிய கவலைகள் நிச்சயமாக அவங்களுக்கும் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்டாக இருந்திருக்கும். ஆனாலும் கடவுளுடைய பலனோடு உதவியோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை மேற்கொண்டார்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்றதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையின் விதைகளில் எந்த விதை உங்களிடம் விதைக்கப்பட்டது? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தான் ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800 3332 2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.